உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
எழுதுவதனுடைய நோக்கம் என்ன?
வினா எழுப்புபவர் டாக்டர் ஆர் விஜயராகவன் அவர்கள். நமக்கும் பல சமயங்கள்ல சிறந்த நூல்களை படிக்கும் பொழுது இந்த கேள்வி எழும் இல்லைங்களா, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்ட்டு. இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாமா?
அது வந்து ஒரு ஊற்று, அது வந்து உள்ள வந்து ஒரு ஊற்று, அது வந்து போன பிறவி தொடர்பு. இதை வந்து நம்ம வந்து எழுதணும், இதை படைக்கணும் அப்படின்னு படைப்பாளி வந்துங்க அவன் படைக்கத்தான் செய்வான்.
கேட்டீங்களா, படைப்பாளி படைத்து கொண்டேதான் இருப்பார். ஒரு நல்ல படைப்பாளியால் மட்டுமே சிறந்த படைப்புகளை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏ சுகுமார் அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாவே பொதுவா எல்லாருமே கொஞ்சம் சோர்ந்து போவாங்க. இத்தனை வருஷம் பணி புரிஞ்சாச்சு, இனிமே என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு.
உற்சாகமா இருக்கணும் சார். ஏன்னா நம்ம நான் வந்து
இருக்கணும்னு சொல்றத நானும் சொல்லிட்டு வர்றேன், எல்லா ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிலையும் நானும் சொல்லிட்டு வர்றேன். பட் அந்த உற்சாகமா இருக்கிறது எப்படிங்க?
உற்சாகமா இருக்கிறது உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, மனசுக்கு என்ன பிடிக்குதோ, மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, சின்ன சின்னதுதான். நம்ம வந்து 100 மைல் பயணமாக இருந்தாலும் முதல் எடுத்து வைக்கிறது தான் ஆடி. அப்போ வந்து சின்ன சின்னது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான லைனில், பிடிச்சமான வெளியில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே டெவலப் ஆகிட்டே போவாங்க.
மனசுக்கு பிடிச்சதை செஞ்சால் அது
ஆமாம்
களைப்பு தெரியாது,
களைப்பு தெரியாது. இப்போ உங்களுக்கு பாடுறதுல ஆர்வம் இருக்குன்னு வச்சுங்க, இல்லை பாடுறத கேட்கறதுலையே ஆர்வம் இருக்குன்னா, அது மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்கலாம், போய் கேட்கலாம், அட்லீஸ்ட் கேட்கலாம். இல்லை பாடுறதில் ஆர்வம் இருந்ததுன்னா பாடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இல்லை புத்தகம் படிக்கிறதுல ஆர்வம் இருந்ததுன்னா வெவ்வேறு நூல்கள் நிறைய இருக்குது, அதை படிக்கலாம். அது மாதிரி நிறைய செய்யலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னை பற்றி தான் சொல்ல முடியும் அதிகமாக. ஏன்னா இப்போ வந்து நான் ரிட்டையர் ஆகிட்டேன், 34 வருஷம் சர்வீஸ் போட்டு ரொம்ப பிஸியாக இருந்து சென்ட்ரல் எக்ஸைஸு கஸ்டம்ஸு சர்வீஸ் டேக்ஸில் எல்லாம் இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆன பிறகு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூதாகரமாக நிற்கும். மத்தியானம் 2 மணி வரைக்கும் நமக்கு பொழுதே போகாது, காலையில் 10 மணி ஆனோடனே என்னடா பண்ணுறதுன்ட்டு இருக்கும். அது மாதிரி ஒரு சிந்தனைக்கு நம்ம போக விடக்கூடாது. வீட்டில் இருந்தோம்னா சண்டை தான் வரும், ஏதோ ஒன்று பேசுவோம் யாராவது விட. ஏன்னா ஜெனரேஷன் கேப்பு, அது நார்மலாக தான் இருக்கும். நம்ம ஒரு சிந்தனையில் இருப்போம், அவங்க ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. நம்ம ஒரு படிநிலையில் இருப்போம், அவங்க ஒரு படிநிலையில் இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பேசினாலும் அது வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து தான் தீரும். அப்போ வந்து நம்ம வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும், வேறு ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஏதாவது தோட்டக்கலையில் ஆர்வம் இருந்ததுன்னா அந்த சின்ன சின்ன செடிகளை போடுறது, பூச்செடிகளை வைக்கிறது, மரங்களை வளர்க்குறது, அந்த மாதிரி இயற்கையோடு இது பண்ணலாம். அப்புறம் வந்து நூல் எழுதுறதுல ஆர்வம் இருக்குது, எழுத்துத்துறையில் ஆர்வம் இருக்குன்னா அதில் நம்ம வந்து கம்பல் பண்ணி வர.
உங்களுக்கு உற்சாகமான துறை அது?
எனக்கு உற்சாகமான துறை வந்து எழுதுறது தான்.
எழுதுறது
எழுதுறது தான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து எழுதக்கூடிய ஆளுங்க. மணி சைஸ்கூலில் இருக்கும்போது அப்போ வந்துங்க இன்டர் கிளாஸ் காம்படிஷன் வைப்பாங்க, மேகசின் தயாரிக்கிறது.
அது ஒவ்வொரு பள்ளியிலையும்
ஒவ்வொரு பள்ளியில்
தான் இருக்கும்.
ஆமாம், ஒவ்வொரு கிளாஸ்
போட்டி மாதிரியே
போட்டி மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து இப்போ நான் வந்து படித்தது கோஎட் எஜுகேஷன் தான் படித்தேன். பி செக்ஷனில் படித்தேன். ஏ செக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக லேடிஸு, கம்ப்ளீட்டாக கேர்ள்ஸு. பி செக்ஷன் பார்த்தீங்கன்னா கோஎட், எனக்கு லக்கீலி அதில் தான் கிடச்சிது. சி டி எல்லாமே பாய்ஸு. அப்படி இருக்கும்போது நான் அங்கே படிச்சிருக்கும் போது எனக்கு நான் ஜனரஞ்சகமாக இருப்பேன். சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாத்துக்கூட மூவ் பண்ணுவேன், காண்டாக்ட் டெவலப் பண்ணிப்பேன். நம்ம வந்து எந்த நல்ல விஷயங்களாக இருந்தாங்களோ அவங்களை தேடி போய் நம்ம வந்து அவங்க கூட பேசணும், கற்றுக்கணும். என்ன அவங்க நமக்கு இல்லாதது என்ன அவங்ககிட்ட கற்றுக்கலாம் அப்படிங்கிற முறைப்படி தான் நான் அப்ரோச் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இன்டர் கிளாஸ் காம்படிஷன் என்னென்னா மேகசின் தயாரிக்கிறது கொடுப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எழுத்து மேலே ஆசை இருக்கிறதுனால அதை எங்கிட்ட தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த மேகசினுக்கே ஒரு பேர் கொடுத்து எழுதுவேன். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நானும் வந்து லேஅவுட்டெல்லாம் போட்டு அதை எப்படி பைன் பண்ணி எப்படி அந்த ஜிகினா வேலைகள்லாம் பண்ணலாம், எப்படி அந்த இதெல்லாம் கலர்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறத, சித்திரம் வரைகிறது, கவிதை, சிறுகதை, கட்டுரை இதெல்லாம் எழுதுவாங்க. அதையெல்லாம் கம்பைல் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, எல்லாம் வச்சு பரிசு வாங்குறது நான் தான் வாங்குவேன்.
அந்த உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதுனால அதை எல்லாமே எழுத்து போட்டு செய்வீங்க?
ஆமாம், எழுத்து போட்டு செய்வாங்க. அதனால் என்னை வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்க,
உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கா, நீங்கள் முதல்ல அப்படி கம்பைல் பண்ணி எந்த வகுப்பில் முதல் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சது, ஒரு மகிழ்ச்சியை தந்தது?
இப்போ நான் வந்துங்க அங்கே 9th ஸ்டாண்டர்டு எல்லாம் படிக்கும்போது ட்ராமாட்டிக் கிளப்பெல்லாம் வைப்பாங்க, ட்ராமாட்டிக் கிளப்பெல்லாம். அப்போ வந்து நடிகர் பாக்யராஜ் வந்து எனக்கு சீனியர், நான் வந்து அவருக்கு ஜூனியர். அப்போ வந்து ட்ராமாட்டிக் கிளப்பில் எல்லாமே ட்ராமா போடுறதுன்னா எங்கிட்ட கொடுத்துருவாங்க, இந்த ட்ராமா ஒன்று வந்து கற்பனையிலேயே நீ எழுது அப்படின்னா நான் எழுதுவேன், எழுதி கொடுப்பேன். ஒன்று ரெண்டு ரோல் நான் எடுத்து செய்வேன். ஆனால் அந்த நடிப்பு வந்து அந்தளவுக்கு பிரமாதமாக ஒன்றும் வர கிடையாது. நமக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இது வந்து நமக்கு வந்து அது பிடித்தமான ஒரு வேலை கிடையாது, அதையவே நம்ம வந்து பண்ணக்கூடாது. நமக்கு எழுத்து திறமை தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கிறது அதுதான்.
பட் ஆரம்பிச்சிங்க, ஆரம்பிச்சாதான் தெரியுது எதுல நமக்கு வருது, எங்க நம்ம மாட்டிக்கிறோம்.
நீங்க வந்து
இல்ல, இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதாவது நமக்கு பிடித்தமான வேலையை செய்யணும், அதை செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியும், கொஞ்சம் செஞ்சிட்டோம்னா செஞ்சாதான் தெரியும், செஞ்சிட்டா இது நமக்கு ஒத்து வராது, இது ஒத்து வரும். அந்த ஒத்து வர்றதை எடுத்துட்டு நம்ம அதை டெவலப் பண்ணலாம்.
அதுதான் டெவலப் பண்ணேன் நான் வந்து. எனக்கு சின்ன வயசுல இயற்கையை உற்று நோக்கிறது, இயற்கையின்பால் ஈர்ப்பு அதிகம் இருக்கு. அப்போல்லாம் வந்து ஊட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து அது வந்து கண் முன்னால் காட்சியாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம இயற்கையை நாடி போகணும், நம்மளே போகணும். நம்ம வந்து வாய்ப்புகளை வந்து நம்ம தான் ஏற்படுத்திக்கணுங்க, கூரை பிச்சுட்டு வாய்ப்புகள் உழுகணும்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து எழுதுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி போனேன், ஒன்று ரெண்டு வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. ஆனால் வந்து அது வந்து என்னை வந்து இனங்காட்டக்கூடிய அளவு கிடைக்கல, அடையாளம் தெரிஞ்சிக்கல. இப்போ வந்து ஈவன் வந்து இப்போ மேகசின் இந்த வாராந்திரிகள், நாளிதழ்கள் இதுகள்லாம் எடுத்துட்டிங்கனாலும் அவங்க வந்து இன்னுமே என்னை வந்து இனங்காட்டுக்கல. அதுக்காக நான் வந்து அசந்து போகலை, நானே பப்ளிகேஷன் ஆரம்பித்தேன். அதில் வந்து ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்கிறது ரெண்டாம் பட்சம், ப்ராஃபிட் ஓரியன்டுங்கிறது ரெண்டாம் பட்சம். ஏன்னா இது வந்து இலக்கியத்துறை, இது வந்து எழுத்துத்துறை, அதில் வந்து நம்ம வந்து காசு சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ வந்து நம்ம எழுதணும், அவ்வளோதான், எழுதுனது வெளிவரணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சோர்ந்து போகலை. நானாகவே இப்போ வந்து எனக்கு எழுதுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க, ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம், சாவி, இவங்க இதயம், இது மாதிரியெல்லாம் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. எழுதுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா 10 சிறுகதை எனப்பான், 1 பப்ளிஷ் பண்ணுவான். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா கொடுப்போம் ஒரு சிறுகதைக்கு, நமக்கு அதுக்கு வந்து இமாலய முயற்சி பண்ணியிருப்போம், அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. அப்போ என்ன சொல்லுங்க,
முதல் படைப்பு ஏதாவது ஞாபகப்படுத்த முடியுமா?
வாழை முரசில் ஒரு சிறுகதை வந்தது, முதல் ஒரு சிறுகதை.
என்ன தலைப்பில்?
அவளை காப்பாற்றியே தீர்வேன்னு அவன் டைட்டில் மாற்றிட்டான். நான் எழுதின சிறுகதையை அவன் வந்து தலைப்பு கொடுத்தது நான் வேற. நான் வந்து தற்கொலை முனை, சூசைடு பாயிண்ட், தற்கொலை முனை, கொடைக்கானலில் நடக்குது இந்த கதை, தற்கொலை முனைன்னு கொடுத்தேன். இவன் வந்து அவளை காப்பாற்றியே தீர்வேன்னு டைட்டில் வேறு மாற்றிட்டான். அதுதான் முதல் வந்ததுங்க. அது ஆமாம், முதல் வந்ததுன்னா அந்த கதையை பார்த்தோன்னா அச்சில் வந்துடுதுன்னு எனக்கு ரொம்ப பேரானந்தம் வந்து.
எப்போ, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி?
அப்போல்லாம் எனக்கு வந்துங்க ஒரு 30 வயசு இருக்கும், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால்.
ஒரு உற்சாகமான
நேரம். நீங்கள் வந்துங்க இப்போ எழுதுறதா என்ன, நீங்கள் வந்து மனம் லயத்து கலைகள் வந்து நீங்கள் வந்து ஈடுபட்டீங்கன்னா அது ஒரு தியானத்தில் இருக்கிற மாதிரி தான். நீங்கள் நடனமாகட்டும், பாடல் பாடுறதாகட்டும், எழுதுறதாகட்டும், இதெல்லாமே வந்து ஒரு தியான நிலையில் இருக்கிற மாதிரி, ஓவியம் வரைகிறதாகட்டும், இதெல்லாமே தியான நிலையில் தான். ஏன்னா மனசு ஒருமித்து நீங்கள் என்ஜாய் பண்ணி அதை வந்து செய்கிறீங்க, மகிழ்ச்சியோடு செய்கிறீங்க. ஓவியம் வரைகிறதா இருந்தாலும் அதே தான், அதே மாதிரி சிலை வடிக்கிறவன் அதே மாதிரி தான், ஸ்கல்ப்சர்ஸ் அது மாதிரி. நீங்கள் அதில் வந்து கலைகளில் ஈடுபடணும், ஈடுபட்டால் தான் ஒருத்தருக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும்.
ஒரு நல்ல புத்தகம் எழுத வேண்டும் தமிழ்லன்னா, நினச்சிட்டே தான் இருக்கேன், இனியும் நினச்சிட்டே தான் இருக்கேன்.
அது வந்து நம்ம வந்து நினச்சோம்னா நினைக்கிறீங்க, அது மறுநாளே வந்து என்ன முயற்சிகளில் ஈடுபடலாம், என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அது சிந்தனை வளர்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நம்மளை தேடி வராது, நம்ம தான் தேடி போகணும், தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேபி, இப்போ என் பொண்ணுக்கு வந்து நான் தாத்தாவாக இருக்கேன், போன வாரம் குழந்தைய பார்த்தீங்கன்னா அது வந்து அம்மா பாலை எதிர்பார்த்துட்டே இருக்குது, தாய்ப்பாலை வந்து தேடிக்கிட்டே இருக்குது.
அந்த அளவுக்கு நமக்கு தேடல்
தேடல் அப்போ ஆரம்பிக்குது.
நல்ல நல்ல உதாரணம்.
அடுத்த குழந்தை பார்த்தீங்கன்னா பொம்மையை தேடிக்கிட்டே இருக்கும், பொம்மை இந்த பொம்மை அந்த பொம்மைன்னு தேடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேடல் மாறிக்கிட்டே இருக்குது, விளையாட்டு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளே, தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதுக்கு தான் படைச்சிருக்கேன் மனுஷன், நம்ம இறைவன் வந்து அதுக்கு தான் படைச்சிருக்கேன், தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் எதையும் தேடலை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இறைவனை தேடித்தான் தேரணும் இல்லைங்களா?
இப்போ உங்கள் உங்கள் என்னென்ன படைப்புகள் சொல்லுங்களேன், எவ்வளோ புத்தகங்கள் போட்டிருக்கீங்க பொதுவாக?
சார், பொதுவாக வந்து இது வரைக்கும் 7 நூல்கள் எழுதியிருக்கணுங்க. முதல் நூல் வந்து சாமியாட்டம்ங்கிற நூல். இப்போ சில கோயிலில், குலதெய்வ கோயிலெலாம் பார்த்திங்கன்னா சாமி ஆடுவாங்க, வெறி பிடிச்சி வெறியாட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து உண்மையாக பொய்யா, அது எப்படி ஆரம்பித்தாங்க, அது எப்படி வந்தது, எந்த காலகட்டத்தில் அது தோணுச்சு, அது ஏன் சாமி ஆடுறாங்க, எதுக்காக ஆடுறாங்க, சாமி ஆடும்போது வாக்குகள் சொல்கிறாங்க, அது எப்படி என்ன ஏது எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அது, மானிடவியல் ஆராய்ச்சி கட்டுரை. அது வந்து அந்த பெரிய அந்த திருமுருகா நாற்று படையிலே சொல்லியிருக்கான், குறிஞ்சி நில மக்கள் எல்லாமே சாமி ஆடி இருக்காங்க. அது எப்படி வந்ததுன்னா அந்த நூல் தான் முதல் முதல் போட்டதுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கு வேணுமான்னு ஒரு கவிதை தொகுப்பு போட்டேன். அந்த நூல் வந்து தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற பாசப்பிணைப்பை சொல்கிறது. பட்டணத்தார் எடுத்துட்டிங்கன்னா 10 செய்யல் எழுதியிருக்காரு. அவங்க அம்மாவுக்கு இறந்துடனே அவர் துறவியாக இருந்தாலும் வந்துட்டார், வந்து எரியூட்டியிருக்கார் அம்மாவுக்கு. அப்போ வந்து 10 கவிதை வந்து பாசப்பிணைப்போடு பண்ணி எழுதியிருக்காரு. அதே மாதிரி வாலி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 கவிதை எழுதியிருக்காரு. அடியாருங்கிறவர் வந்து அவர் முஸ்லீம் அறிஞர், அவர் வந்து நூல் மனைவி, அடுத்தது துணைமயிலால், ரெண்டு நூல் போட்டார். மனைவி நூலை படித்தோம்னா கவிதை நூல், அந்த நூலை படிச்சுக்கிட்டு மனைவியை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடலாம் போல் இருக்குது, அந்த அளவுக்கு எழுதியிருந்தார். இதை பார்த்த உடனே மனைவிக்கே இந்த நூல் இந்த மாதிரி ஒரு மனசை தொடர அளவுக்கு ஒரு நூல் வந்து அது பரிசெல்லாம் வாங்குச்சுன்னா நம்ம ஏன் தாய்க்கு வந்து நூல் எழுதக்கூடாது? நூல் தாராளமாக எழுதலாம். 10 கவிதை தான் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கவிஞர்களை பார்த்தீங்கன்னா ஒரு 5 கவிதை, 2 கவிதை, 10 கவிதை எழுதியிருக்காங்க. நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு நூலை வெளியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தாய்ப்பாச கவிதைகள்னு ஒரு நூல் வெளியிட எழுதினேங்க. அது வந்து சரியான முறையில் அதை பிரசுரம் பண்ணலை, இந்த நூல் தான் பண்ணலை. உங்கு அப்படின்னாலே தாய்ப்பால்னு மனசை விட்டு சொல்கிறேன், எங்கள் அம்மா கிட்ட 5 வருஷம் தாய்ப்பால் குடித்தேன், அதுதான் உந்து சக்தியாக இருந்திருக்குமோங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 5 வருஷம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கூட தாய்ப்பால் குடிச்சிருக்கேன் 60 வருஷத்துக்கு முன்னால். அந்த மாதிரி ஒரு பாசப்பிணைப்பினால தான் எழுதணும் என்னவோ தெரியல. 100 இப்போ வந்துங்க ஒரு ரீஎடிஷன் போடலான்ட்டு ஒரு 100 கவிதையாக பண்ணிட்டேன், 77 கவிதைங்க, 100 கவிதைக்கு மேலே இருக்குது. அதை வந்து ரீஎடிஷன் பண்ணலான்ட்ருக்கேன். அம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற பரிப்பேன் வெவ்வேறு ஸ்டேஜில் வந்து அதே ஓவியமாக வரைஞ்சி, கோட் ஓவியங்களாம் அந்த எல்லாம் ஷேடு ஓவியங்களாம் வரைஞ்சி நல்ல வகையில் நூல் போடலாம். அதை படிக்கும்போது அம்மாவை ஏன் வந்து நிறைய மகனுங்க வந்து சோறு போடுறதில்ல அப்படிங்கிற நிலை வரக்கூடாது, எல்லாரும் அம்மாவை பேணி பாதுகாத்து தெய்வம் மாதிரி நினைக்கணுங்கிறதுக்காக இந்த நூலை வந்து வெளியிட்டே தரணும்னு நினைக்கிறேன். யார் படிக்கிறாங்களோ படிக்கலையோ, வாங்குகிறாங்களோ வாங்கலையோ, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை.
அதாவது உங்கள் படிப்புகள் ஏதாவது ஒரு ஒரு சமூகத்துக்கு, இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணுங்கிறது தான் உங்களுக்கு
நோக்கமாக இருக்குல்ல, அடிப்படையில் இருக்கணுங்க. நீங்கள் வந்து சமுதாயத்தை சீரழிகிற மாதிரி சதக்கு சதக்கு வெட்டுக்குத்து கற்பழிப்பு இது மாதிரி எழுதுனீங்கன்னா அதுக்குரிய தண்டனை இறைவன் கொடுப்பான், கொடுத்தே தீருவான். ஏன்னா என்னோடய லைஃப் டைமில் நான் பார்த்துருக்குறேன், என்ன குற்றம் பண்ணாலும் எனக்கு இம்மீடியட்டாக தண்டனை கிடைக்கும்.
எழுதுவதனுடைய நோக்கம் என்ன உங்களுக்குன்னு ஒரு பெரிய பொது நோக்கங்கள் வச்சு?
நோக்கம் வந்துங்க எந்த நோக்கமும் இல்லை சார், அது வந்து ஒரு ஊற்று, அது வந்து உள்ளே வந்து ஒரு ஊற்று, அது வந்து போன பிறவி தொடர்பு. இதை வந்து நம்ம வந்து எழுதணும், இதை படைக்கணும் அப்படின்னு படைப்பாளி வந்துங்க அவன் படைக்கத்தான் செய்வான். நீங்கள் சினிமா டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர், அவன் வந்து படைப்பான், படைக்கிறதுல வந்து அவனுக்கு நல்ல இன்பம் கிடைக்கிது, ஒரு சந்தோஷம் கிடைக்கிது, ஒரு அவனுக்கு வந்துங்க ஒரு உத்வேகம் கிடைக்கிது, அதை வந்து படைச்சிட்டமே அப்படிங்கிற ஒரு பெருமிதம் கிடைக்கிது,
திருப்தி. அது பெரிய விஷயம். படைப்பாளியை பற்றி சொன்னீங்க, வாசகர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
இப்போ வாசகர்கள் எடுத்துட்டேன்னா, இப்போ படைப்பாளி ஒருத்தன் உருவாகுதுன்னா அவன் முதல்ல வந்து வாசகனாக இருந்திருப்பான். இப்போ வந்துங்க ஒரு இப்போ ஜக்கி வாசுதேவா, ஈஷா யோகா சென்டர் ஜக்கி வாசுதேவாவோட நான் பழகியிருக்கேன். அவர் சொல்லுவார், 10 நூல் படித்தீங்கன்னா 1 நூல் எழுதிடலாம்ப்பா அப்படிம்பார். 10 நூல் படித்தீங்கன்னா 1 நூல் எழுதிடலாம் அப்படிம்பார். அது மாதிரி ஒரு படைப்பாளி வர்றான்னா நிறைய படைப்புகளை அவன் பார்த்து ரசிக்கணும். நிறைய ஓவியங்களை பார்த்து ரசித்து பார்த்தா தான் அவன் ஒன்று ஓவியம் வரைய முடியும். நிறைய நூல்களை படித்தாதான் அவன் ஒரு நூலை எழுத முடியும். நிறைய கவிதைகள் படித்தாதான் கவிதையை எப்படி பண்ணுறது, எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது, எப்படி கோர்க்கலாம், எதை பற்றி இது பண்ணலாங்கிறது வரும். அது மாதிரி நீங்கள் வந்துங்க அதை படித்தால்தான், பார்த்தாதான், கேட்டால்தான், பழகினாதான் அது கைகூடும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் பேசணும், நல்ல பேச்சாளியாக வரணும்னா நீங்கள் பேசி பேசி பார்த்தாத வரும், எடுத்துடனே வராது.
அதே மாதிரி படைப்பாளிகள்,
படைப்பாளிகள் வந்து நிறைய படைப்புகளை அவன் படிப்பான், படித்து பார்ப்பான், அதுக்கப்புறம் தான் படைக்க முடியும். இப்போ டைரக்டர் ஒருத்தர் இருக்கான்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் சேர்ந்துருவான், அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம படைக்க முடியும்.
தொலைக்காட்சி, வானொலி இதெல்லாமே நிறைய ஆதிக்கம் வந்த பிறகு புத்தகங்கள் படிப்பது குறைந்து விட்டதா போன்ற ஒரு தோற்றம் இருக்குது. இதை வந்து எப்படி இளைஞர்களை நல்ல புத்தகங்களை நாடி தேர்ந்தெடுத்து படிக்க செய்வது எப்படி, எப்படி சாத்தியமாக?
அது வந்துங்க பெரும் இமாலய முயற்சி பண்ணினா தான் அது சாத்தியப்படும் போல் இருக்குது. ஏன்னா இப்போ வந்துங்க அவங்க வந்து டெக்னிக்கலாக அவங்க வந்து உயர்ந்திருக்காங்க. ஒரு தொழில்நுட்பமாக வந்து இந்த சமுதாயம் வந்து இந்த ஜெனரேஷன் வந்து உயர்ந்துட்டாங்க. ஏன்னா மொபைல் ஃபோனு, அப்புறம் டிவி, இன்டர்நெட்டு, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆக முடியுது. வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அதை வந்து இயக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதனால் அதை தான் அவங்க விரும்பி போகிறாங்க. எல்லாருமே வந்து இப்போ அந்த கால மனிதர்கள் மாதிரி, அந்த சென்ற ஜெனரேஷன் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லை, ஒரு விடாமுயற்சியோ ஒரு கடின உழைப்போ கிடையாது. நீங்கள் யார் எடுத்துக்கிட்டாலும் இந்த காலத்தில்
அது நிறைய நேரம் வேலை செய்கிறானே, ஐடியில் இருக்கிறவன் பகலும் ராத்திரி அங்கேயே விழுந்து கிடக்கிறானே, அவனுக்கு ஒரு ஆறுதல் தருகிற ஒரு இதாக இருக்கிற மாதிரி நமக்கு புத்தகங்கள் இருக்கணும். 2 நாள் கண்டினியூஸாக போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன், இங்கே வந்து படிக்கணும், ஏதாவது இது அவனை படிக்க செய்யணும். இப்போது இந்த இளைஞர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு வச்சுட்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாம்.
நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, அவங்க 12 மணி நேரம் வேலை ஏன் பார்க்குறான் அப்படின்னா, அவனுக்குன்னு ஒரு பங்களா, ஒரு காரு, மனைவி, அழகான மனைவி தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் அவன் வந்து அந்த அளவுக்கு கடின உழைப்பு கொடுத்துட்ருக்கான். அது வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் உட்கார்ந்துட்டுருக்கிறது வந்து ஒரு இது வந்து, அதனால வந்து அவனோட உடம்பும் மனசும் கண்ணெல்லாமே வந்து ஒரு சிக்கலான நிலைக்கு, ஒரு தேய்மான நிலைக்கு.
அது பிழப்பு
சொல்றது.
அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவனை நம்ம நல்ல படைப்புகளை நோக்கி எப்படி கொண்டு வரோம்?
கொண்டு வர்றது நீங்கள் வந்து இன்டர்நெட் மாதிரி தான் கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க பார்க்கறது வந்து இன்டர்நெட் தான், நெட்டு பார்க்கும்போது. அதனால தான் இப்போ நான் ஒரு பிளாக் ஒன்று ஆரம்பித்து ஒரு வருஷமாக ஒரு பிளாக் இருக்குது, மலைக்குருவின்னு ஒரு பிளாக் ஆரம்பித்தேன். போன 16 ஆரம்பித்தேன், 2012. அந்த பிளாகுக்குங்க இப்போ சராசரியாக 600 விசிட்ஸ் வருது, 600 பேர் விசிட் பண்ணுறாங்க அந்த பிளாகில். பிளாகில் நம்ம வந்து அதிகமாக எழுதக்கூடாது, 10 வரி 20 வரிக்கு மேலே போகக்கூடாது. அவங்க அந்த அளவில் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தான் அவன் நூலுக்கு போவான். நீங்கள் வந்துங்க விக்கிபீடியா போகிறான், எது எடுத்தாலும் காப்பி அண்ட் பேஸ்ட்டு, காப்பி அண்ட் பேஸ்ட்டு தான் அவன் நுனிப்புள் தான் மேயிறான். நீங்கள் வந்துங்க, நீங்கள் காலேஜுகள்லாம் போயிட்டீங்கன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் இன்டர்நெட் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சேகாரம் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ண வேண்டாம், ஃபீல்டு மலை காடுகளுக்கெல்லாம் போய் சேகரம் இந்த மாதிரி இயற்கையை நோக்கி எடுக்கலாம், டேட்டாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இவங்க வந்து இன்டர்நெட் மூலமாகவே அதில் இதிலையும் ஜம்ப் பண்ணி அங்கிருந்து தான் டேட்டாஸ் எடுக்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளாக் மாதிரி அவன் வந்து ஐடி கம்பெனியில் இருக்கும்போது அவனுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிளாகுகளை பார்க்குறது தான். பிளாகில் ஒரு கவிதை இருக்கும், ஒரு சிறு ஒரு இது கட்டுரை இருக்கும்,
கொஞ்சமாக இருக்கும்,
ஃபோட்டோகிராஃபிக்கு கொஞ்சமாக இருக்கும்,
கொஞ்சமாக இருக்கும். நல்லா பாயிண்ட்.
ஆமாம், நான் வந்து கொஞ்சமாக தான் போடுறேங்க. எனக்கு வந்து நூல் வந்து
குழந்தைகளே, நாம் பெரியவங்க கொஞ்சமாக பேசினா அவங்களுக்கு பிடிக்கும்.
அவன் வந்து துரித வாழ்க்கை வாழ்கிறான், அது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு லைக் பண்ணி அவசர அவசரமாக போயிட்டுருக்கான். ஏன்னா அவன் வந்து வாழ்க்கை வந்து 40 வயசுக்குள்ளே செட்டில் ஆயிரும்னு பார்க்குறான், 30 வயசுக்குள்ளேயான ஆனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கிறான். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பக்கம் பக்கமாக இப்போ எழுதக்கூடாது. ஒரு 10 லைன் 15 லைன் எழுதி அதை வந்து நல்லா அதுலேயே நிறைய விஷயங்களை கொடுத்து அவனுக்கு மனதை கவர்ற மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோவையும் போட்டு பண்ணினா தான் அவன் அந்த வர்றாங்க. இப்போ வந்துங்க 600 பேர் மாதம் வர்றாங்கன்னா இளைஞர்கள் தான் வருவான். அவன் அங்கே போயிட்டு இங்கே பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும், ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, இதுக்கு பிளாக்குக்கு வந்து படிச்சுட்டு போவாங்க.
இன்றைய முன்னணி படைப்பாளிகளில் உங்களை கவர்ந்த படைப்பாளி யார் அப்படிங்கிற மாதிரி?
அது நான் முதல்ல வந்துங்க என்னோட பரிணாம வளர்ச்சின்னு எடுத்துக்கலாம், படிப்பு படிக்கிறது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு எடுத்துக்கலாம். முதல்ல வந்து சித்திரக்கதையை படிப்பேன், அதுக்கப்புறம் வந்து அம்புலி மாமா படிப்பேன், அதுக்கப்புறம் வந்து மர்ம நாவல்களில் படிப்பேன், அப்புறம் வந்து சரித்திர நாவல்கள் வந்தது, சமூக நாவல்கள் வந்தது, இப்படியே போய் அப்புறம் ஜேம்ஸ் ஹார்ட்லி சேஸு அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் நாவலுக்கெல்லாம் போயிடுத்தேன். அப்படியே வந்துங்க அப்புறம் பசுமை இலக்கியங்கள் வந்தது, இயற்கை சொல்கிற நூல்கள் எல்லாம் வந்தது. அந்த மாதிரியெல்லாம் வரும்போது நீங்கள் இப்போ இயற்கை சம்பந்தமானது இந்த மாதிரி பயணக்கட்டுரைகள்லாம் வந்துச்சு, இது மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன எல்லாம் முதல்ல சுஜாதா எல்லாமே நல்லா விஞ்ஞானபூர்வமாக எழுதக்கூடியவர், சாண்டில்யன் எல்லாமே நான் ரொம்ப ரசிச்சிருக்கிறேன், அகிலனதெல்லாம் ரசித்து படிப்பேன். அந்த மாதிரி ஜேம்ஸ் ஹார்ட்லி சேஸ் இங்கிலீஷெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மர்ம நாவல் இதாக பண்ணுவார். அதனால் நான் அப்போல்லாம் வந்துங்க படிப்பேன், நிறைய படிப்பேன், நிறைய படித்தா தான் எழுத முடியுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை சம்மந்தமாக நிறைய ட்ராவல் பண்ணுறது, போகிறது வர்றது, அப்புறம் அது சம்மந்தமான நூல்கள் எடுத்து ரெஃபரன்ஸ் படிக்கிறது, அப்படி தான் போகுதுங்க. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நம்மளோட சுவை மாறிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேவாரம் திருவாசகத்தில் போய் நிற்கிறேன். இப்போ வந்து அப்பர் தேவாரம் 4, 5, 6 திருமுறைகள் வந்து நானே ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ படிக்கிறது எல்லாமே வந்துங்க அந்த செய்யுள் தமிழ் ரொம்ப ஒரு இதாக அந்த நிலைக்கு வருவோம். அதுதான் வந்து
உங்களை உங்களை பற்றியே ஒரு புத்தகம் போடலாம் போல் இருக்கு
சார். அது
பெரிய விஷயம், நல்லா சொல்கிறீங்க சார்.
பக்கம் பக்கமாக இப்போ எழுதக்கூடாது, ஒரு 10 லைன் 15 லைன்.
என்ன நண்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டிங்களா? படைப்பாளி என்பவர் யார், எதுக்காக எழுதுகிறாங்க, நோக்கம் என்ன, உந்துதல் என்ன, எப்படி படைப்புக்கு படைப்பு கரு மாறுபட்டிருக்கு, ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒரு தனித்துவம் உண்டு, இப்படி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க பறவை ஆர்வலர், இயற்கை ஆர்வலர், இப்படி பன்முகங்களை கொண்ட எழுத்தாளர் ஏ சுகுமார் அவர்கள். விவரங்களை நமக்காக கேட்டாங்க டாக்டர் ஆர் விஜயராகவன் அவர்கள். நண்பர்களே, நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2431055. கடிதம் மூலம் என்றால் விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. நிகழ்ச்சிகள் யாவும் TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் உங்கள் வசதிக்காக பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்தில் கேட்க வசதியாக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயன்பெறுங்கள்.